It's wonderful that God has given us the freedom to meet like this every year.
ஒவ்வொரு ஆண்டும் இது போல நாம் கூடுவதற்கு தேவன் நமக்கு சுயாதீனத்தை கொடுத்திருக்கிற அப்படின்னாலே அது மிகவும் ஆச்சரியமா இருக்கிறது.
Sometimes when we get something regularly, we can forget to thank God for it.
ஒவ்வொரு முறையும் நமக்கு ஒரு இது எப்பொழுதுமே கிடைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்குமானால் தேவனுடைய காரியங்களை நாம் மறந்து விடுவதற்கு வாய்ப்புண்டு.
For example, Jesus taught us to pray, give us this day our daily bread.
இன்று வேண்டிய அப்பத்தை எங்களுக்கு தாரும் என்று இயேசு நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார்.
But because we earn enough money to easily buy food, we can forget to be thankful for daily food.
நாம் அதிகம் பணம் சம்பாதிக்கிறோம், ஆகாரம் நமக்கு கிடைக்கிறது, ஆகவே நாம் அனுதின ஆகாரத்திற்காக ஜெபிக்க நாம் மறந்து விடுகிறோம். அதை குறித்து நாம் சிறிய முறை எடுப்பதில்லை.
We don't think what a wonderful miracle it is to be healthy until we get sick.
வியாதிப்படும் வரை ஆரோக்கியமா இருப்பது எவ்வளவு மேன்மையான காரியம் என்பதை நாம் உணர்வதில்லை.
Healing, Jesus heals the sick, but that is a miracle.
இயேசு நோயுற்றவர்களை குணமாக்குகிறார், அது ஒரு அற்புதம்.
He does that even today.
இன்றைக்கும் அதை அவர் செய்கிறார்.
But to me the greater miracle is that he keeps us healthy.
அதை காட்டிலும் பெரிய அற்புதம் என்னை பொறுத்தவரையில் நம்மை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறாரே, அதுதான்.
I don't pray for healing primarily, I pray for health.
நான் குணப்படுதலுக்காக நான் பிரதானமாய் ஜெபிப்பதில்லை, ஆனால் நல்ல ஆரோக்கியத்துக்காக நான் ஜெபிக்கிறேன்.
The little little wonders like this that God does for us every day, which we can forget to be thankful.
இது போல சிறு சிறு அற்புதங்களை தேவன் அனுதினமும் நமக்கு செய்து கொண்டிருக்கிறாரே, அதற்கு நாம் நன்றி மறந்தவர்களாய் மாறிவிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது.
The fact that we can still meet together in our local churches and come together,
நம்முடைய ஸ்தல சபைகளிலே இன்னுமாய் நாம் எல்லாரும் கூடி வர முடிகிறது, கூடி வந்து தேவனை துதிக்கும் வார்த்தை கேட்கும் சாத்தியம் இருக்கிறது.
We don't know how much longer we will have that freedom in India.
இந்திய தேசத்திலே இது போல சுதந்திரம் இன்னும் எவ்வளவு நாட்களுக்கு நீடிக்கும் என்பது நமக்கு தெரியாது.
But we have to be thankful as long as we have it.
ஆனால் அது நமக்கு இருக்கிற வரைக்கும் நாம் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம்.
A good habit for us to practice this year more than any other year in the past is to learn to be thankful for little things.
இந்த ஆண்டோ அல்லது எந்த ஆண்டா இருந்தாலும் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல ஒரு காரியம் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்பது.
Think of different things in your life that you can thank God for.
எவைகளுக்கெல்லாம் நீங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்த முடியும் என்பதை நீங்கள் எண்ணி பார்த்து அதற்கு நன்றி செலுத்துங்கள்.
Many times when I wake up in the morning, I think of things I can be thankful to God for.
அநேக சமயங்களிலே நான் காலையிலே விழித்து எழும் பொழுது எவற்றுக்கெல்லாம் நாம் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நான் எண்ணி பார்க்கிறேன்.
I look back over my life to the times when God saved me from death.
மரணத்திலிருந்து தேவனை கடந்த நாட்களிலே என்னை காப்பாற்றினாரே, அப்படிப்பட்ட நேரங்களை நினைவு கூறுகிறேன்.
ஸ்கூட்டர் ஆக்சிடென்ட்ஸ்,
ஸ்கூட்டரில் போய் கொண்டிருக்கும் பொழுது நடக்கக்கூடிய விபத்திலிருந்து காப்பாற்றின நேரங்கள்,
டிஃபரண்ட் திங்ஸ் லைக் தட்,
இது போல வித்தியாசமான காரியங்கள்.
I'm sure you can also look back and see times when God saved you from almost certain death.
இதே போல உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட மரணத்தின் விளிம்புக்கு சென்றீர்கள், தேவனுடைய அற்புதமாய் பாதுகாத்தார் என்பதை நினைவு கூற முடியும்.
We must look back and be thankful for such times.
இப்படிப்பட்ட காரியங்களுக்காக நாம் பின்னிட்டு பார்த்து தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
I remember 21 years ago.
21 ஆண்டுகள் முன்பு
when I was riding my moped in Bangalore.
நான் பெங்களூர்ல என்னுடைய மோட்டார் பைக்கை ஓட்டிக் கொண்டிருந்தேன்.
I hit the railway level crossing, the man lowered it before I crossed the
நான் அந்த ரயில்வே தண்டவாளத்தை கடப்பதற்கு முன்பதாக அந்த கேட் கீழே அந்த போட்டு விட்டார், ஆகவே அதிலே நான் மோதினேன்.
I hit on it and fell on the railway line unconscious.
நான் அந்த ரயில்வே கேட்டிலே மோதி கீழே விழுந்து மயக்கத்திலே கிடந்தேன்.
Then after some time, I don't know how long I lay there, I got up.
நான் எவ்வளவு நேரம் மயக்கத்திலே அங்கே படுத்து கிடந்தேன் என்று தெரியவில்லை. அதற்கு பிறகு நினைவு வந்தவுடன் எழுந்தேன்.
Somebody pick me up.
யாரோ என்னை வந்து தூக்கி விட்டார்கள்.
But when I got up, I said, Lord, I have not finished saying thank you to you for dying for me on the cross.
நான் நினைவு வந்து எழுந்த உடனே ஆண்டவரே, நீருடைய எனக்காக கல்வாரி சிலுவையில் மரித்தீரே, அதற்காக நான் இன்னுமாய் போதுமான அளவு நன்றி செலுத்தி முடிக்கவில்லை.
Give me a few more years to say thank you to you for dying for me.
எனக்காக நீர் மரித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்தும்படியாக இன்னும் ஒரு சில ஆண்டுகள் எனக்கு கூட்டி கொடும் என்று கேட்டேன்.
God's given me 21 years now.
அதற்கு பிறகு 21 ஆண்டுகள் தேவன் எனக்கு கொட்டி கொடுத்திருக்கிறார்.
Really good health. Of really good health.
உண்மையாலுமே நல்ல ஆரோக்கியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார்.
If you look back over your life, I'm sure you can see little miracles God has done for you.
இதேபோல் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பின்னிட்டு பார்க்கும் பொழுது தேவன் இது போன்று செய்தக்கூடிய சிறு சிறு அற்புதங்களை எல்லாம் நீங்கள் நினைவுகூர முடியும்.
And we must be thankful.
அவைகளுக்காக நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
If you had died in your unconverted days, you'd be in hell today.
நீங்கள் மனம் திரும்பாததற்கு முன்பதாகவே மரித்திருந்திருப்பீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு நீங்கள் நரகத்திலே காலத்தை கழித்துக் கொண்டிருப்பீர்கள்.
But he did not allow you to die.
ஆனால் அப்படி மரிக்க தேவன் அனுமதிக்கவில்லை.
So never become proud of yourself.
ஆகவே ஒரு காலம் நீங்களாகவே பெருமை அடைந்து விட வேண்டாம்.
When I think back over the things God has done for me, it is impossible to become proud.
என்னுடைய வாழ்நாள் காலத்தில் தேவன் செய்திருக்கக்கூடிய காரியங்களை நான் பார்க்கும் பொழுது பெருமையாவது என்பதே கூடாத காரியமாய் போய்விடுகிறது.
I just fall on my face before God and say, Lord, it's your mercy.
நான் தேவனுக்கு முன்பாக முகத்தில் மோங்கப்புற விழுந்து ஆண்டவரே உம்முடைய இரக்கத்துக்காக நன்றி என்று சொல்வதை காட்டிலும் வேறு ஒன்றும் அறியேன்.
And just like we thank God for his mercy to us.
தேவன் நம்மீது காண்பிக்கக்கூடிய இரக்கத்திற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவது போலவே
Let's also learn to be thankful to one another.
ஒருவருக்கொருவர் நன்றி உள்ளவர்களாக இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும்.
Be thankful for your wife and your husband.
உங்களுடைய கணவனுக்காக உங்களுடைய மனைவிக்காக நன்றி உள்ளவர்களாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள்.
There may be many faults in them.
அவர்களில் அநேக குறைகள் இருக்கலாம்.
But there are many faults in you.
உங்களிலேயும் அநேக குறைகள் இருக்கிறது.
Is there anybody here without any faults?
குறைகள் இல்லாதவர் யாராவது இங்கே இருக்கிறீர்களா?
I am not without any fault.
நான் குறைகள் இல்லாமல் நான் இல்லை.
Nobody is.
யாருமே இல்லை.
The only one who walked this earth without any fault was Jesus Christ.
குறை இல்லாமல் இந்த பூமியிலே நடந்த ஒரே ஒரு மனிதர் உண்டு என்று சொன்னால் அவர்தான் ஆண்டவராகிய
இயேசு கிறிஸ்து. All the rest of us have got some weakness or the other.
அவரை காட்டிலும் மற்ற எல்லாரும் ஏதோ ஒரு பலவீனமோ குறைகளோ இருக்கத்தான் இருக்கிறது.
But the devil makes us focus on the weaknesses in others and not on the weakness in ourselves.
நம்மிலே உள்ள பலவீனத்தை பார்க்காதபடிக்கு மற்றவருடைய வாழ்க்கையில் உள்ள பலவீனத்தையே பார்க்கும்படியாக சாத்தான் நம்முடைய கண்களை தூண்டுவான்.
In every church they may say don't criticize others, don't judge others.
ஒரு சபையிலேயும் மற்றவர்களை குறை சொல்ல வேண்டாம், மற்றவர்களை விமர்சிக்க வேண்டாம் என்று சொல்லுவார்கள்.
We also say that.
நாமும் அதை சொல்கிறோம்.
But the difference in our midst is we teach people how to stop judging others.
ஆனால் அவர்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால் எப்படி நீங்கள் விமர்சிக்காமல் இருக்க முடியும் என்பதையும் கற்றுக் கொடுக்கிறோம்.
In other churches they won't tell you how to stop judging others.
மற்ற சபைகளிலே மற்றவர்களை நியாயம் தீர்க்காமல் இருப்பது எப்படி என்று சொல்லிக் கொடுக்காமல் இருக்கலாம்.
But we have taught all these years.
இவ்வளவு ஆண்டுகளாக நாம் கற்றுக் கொடுத்திருக்கிறோம்.
If you judge yourself
உங்களை நீங்களே நியாயந்திருக்கும் பொழுது
you won't have time to judge others.
மற்றவர்களை நியாயந்திருப்பதற்கு நேரம் இருக்காது.
The people who are judging others are the people who are not judging themselves.
மற்றவர்களை நியாயந்திருக்கிறவர்கள் யார் என்று சொன்னால் தங்களை தாங்களே நியாயந்திருக்காத மக்கள் தான்.
If you come into the presence of Jesus
இயேசுவின் சமூகத்திலே வரும் பொழுது
and see his glory
அவருடைய மகிமையை பார்க்கும் பொழுது
you will see so many faults in yourself.
உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ குறைகளை நீங்கள் பார்க்க முடியும்.
Not one or two.
ஒன்று இரண்டு அல்ல.
That you will weep in repentance.
நீங்கள் அழுது மனம் திரும்புவீர்கள்.
That happens to me many times.
இது என்னுடைய வாழ்க்கையில் அநேக முறை நடந்திருக்கிறது.
Regularly.
அடிக்கடி.
Because I say, Lord, you are so pure.
ஆண்டவரே நீர் அவ்வளவு பரிசுத்தர், தூய்மையானவர்.
So full of love for people.
ஆண்டவரே மக்கள் மீது நீர் அவ்வளவு அன்புள்ளவராக இருக்கிறீர்.
So many areas I still need to become like you.
இன்னும் எவ்வளவு பகுதிகளிலே ஆண்டவரே நான் உம்மை போல மாற வேண்டியிருக்கிறது.
So some people write and ask me, Brother Zach, how to remain humble all the time?
சகோதர ஜாக் அவர்களை எப்பொழுதுமே தாழ்மையிலே நிலைத்திருப்பது எப்படி என்று எண்ணத்திலே கடினம் எழுதி கேட்கிறார்கள்.
Very simple. I found the secret.
எளிமையான காரியம், ரகசியத்தை நான் கண்டுபிடித்திருக்கிறேன்.
Keep looking at Jesus.
இயேசுவை நோக்கி பாருங்கள்.
Look at his life.
அவருடைய வாழ்க்கையை நோக்கி பாருங்கள்.
And you will see your own life.
அப்பொழுது உங்களை சொந்த வாழ்க்கையை பார்க்க முடியும்.
It is impossible to be proud.
பெருமையா இருப்பது என்பது கூடாத காரியமாய் போய்விடும்.
Everyone who becomes proud is one who has stopped looking at Jesus life.
பெருமையா இருக்கக்கூடிய ஒவ்வொருவனும் இயேசுவை நோக்கி பார்க்க தவறினவன் தான்.
I'll give you my honest testimony.
என்னுடைய நேர்மையான சாட்சியை உங்களுக்கு தருகிறேன்.
I seek to look at Jesus life every single day.
ஒவ்வொரு நாளும் நான் இயேசுவுடைய வாழ்க்கையை நோக்கி பார்க்கிறேன்.
To me that is the mark of being filled with the Holy Spirit.
பரிசுத்த ஆவியினாலே நிறைந்திருப்பது என்பது என்னை பொறுத்தவரை இதுதான் அடையாளம்.
God does not give the gift of speaking in tongues to everybody.
எல்லாருக்குமே தேவன் பரிசுத்த அந்நிய பாஷை பேசுகிற வரத்தை கொடுப்பதில்லை.
But he wants everybody to be filled with the Holy Spirit.
ஆனாலும் எல்லாரும் ஆவியினாலே நிறைந்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
In John 16 it tells us what the Holy Spirit does when he comes.
யோவான் 16 அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது என்ன செய்கிறார் என்பதை சொல்லப்பட்டிருக்கிறது.
John 16:13.
யோவான் 16 அதிகாரம் 13
When the Spirit of truth has come, he will guide you into all the truth.
சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார்.
And Jesus is the truth.
இயேசுதான் அந்த சத்தியம்.
He will show you Jesus.
அவர் இயேசுவை உங்களுக்கு காண்பிப்பார்.
Verse 14.
14 ஆம் வசனம்.
He shall glorify me.
அவர் என்னை மகிமைப்படுத்துவார்.
Please remember this verse.
இந்த வசனத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
Let me repeat it.
நான் அதை மீண்டும் சொல்கிறேன்.
The Holy Spirit does not glorify himself.
பரிசுத்த ஆவியானவர் தன்னை தானே மகிமைப்படுத்த மாட்டார்.
He glorifies Jesus Christ.
அவர் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவார்.
You need to understand this in the Trinity how it works.
திரித்துவத்தில் இது எப்படி கிரியை செய்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியதாக
இருக்கிறது. Jesus came to earth.
இயேசு இந்த பூமிக்கு வந்தார்.
He never glorified himself.
அவர் ஒரு காலம் தன்னை மகிமைப்படுத்தவில்லை.
He didn't speak about himself.
அவர் தன்னை பற்றியே பேசவில்லை.
He spoke about the Father.
பிதாவை குறித்தே பேசினார்.
He glorified the Father.
பிதாவையே மகிமைப்படுத்தினார்.
Never about himself.
ஒரு காலம் தன்னை குறித்து அல்ல.
The Holy Spirit comes.
பரிசுத்த ஆவியானவர் வருகிறார்.
He won't speak about himself.
அவர் தன்னை குறித்து பேச மாட்டார்.
He speaks about Jesus.
இயேசுவை குறித்து பேசுகிறார்.
You see that?
இதை பார்த்தீர்களா?
The Father glorifies the Son Jesus Christ.
பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறார்.
The Father doesn't glorify himself.
பிதாவானவர் தம்மை தாமே மகிமைப்படுத்துவதில்லை.
The Father glorifies the Son Jesus Christ.
அவர் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறார்.
Jesus Christ glorifies the Father.
இயேசு கிறிஸ்து பிதாவை மகிமைப்படுத்துகிறார்.
The Holy Spirit glorifies Jesus.
பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை மகிமைப்படுத்துகிறார்.
But today we have preachers who glorify themselves.
அவர்கள் இன்றைக்கு பிரசங்கியார்கள் தங்களை மகிமைப்படுத்துகிறார்கள்.
That's not they are not filled with the Holy Spirit.
அவர்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிறைக்கப்படவில்லை.
It says the Holy Spirit will glorify Christ.
பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
It says he shall not speak on his own initiative verse 13.
13 ஆம் வசனத்திலே அவர் தன்னுடைய காரியங்களையே அவர் எடுத்து பேச மாட்டார். தாமாகவே பேச மாட்டார்.
He doesn't talk about himself.
அவர் தன்னை குறித்து பேசுவதில்லை.
And if you are filled with the Holy Spirit, you'll talk about Jesus.
நீங்கள் பரிசுத்த ஆவியானவராலே நிரந்தரிக்கும் பொழுது நீங்கள் இயேசுவை பற்றி பேசுவீர்கள்.
It says in verse 14, the Holy Spirit will take of mine and show it to you.
அவர் என்னுடையதிலே எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்று 14 வசனம் யோவான் 16 அதிகாரத்திலே வாசிக்கிறோம்.
That's a great verse for me.
இது எனக்கு ஒரு பெரிய வார்த்தை.
If I'm filled with the Holy Spirit,
நான் பரிசுத்த ஆவியானவராலே நிரந்தரிக்கும் பொழுது
every day,
ஒவ்வொரு நாளும்
the Holy Spirit will take something of Jesus that day and show it to me.
அந்த நாளிலே இயேசு குறியதையிலே கொஞ்சம் எடுத்து எனக்கு அதை காண்பிப்பார்.
Every day in my life I want the Holy Spirit to show me something more about Jesus Christ.
என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை குறித்து ஏதாவது எனக்கு காண்பிக்க முடியாய் விரும்புகிறேன்.
If you live like this you live the most wonderful life any Christian can live on this earth.
இந்த இது விதமாக நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னால் ஒரு கிறிஸ்தவன் எவ்வளவு அற்புதமான ஒரு வாழ்க்கை வாழ முடியுமோ அந்த வாழ்க்கையை நீங்கள் வாழலாம்.
That's how my life has been for nearly 40 years.
அப்படி தான் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக என்னுடைய வாழ்க்கை இருந்திருக்கிறது.
You know little children sometimes make a jigsaw puzzle.
சிறு பிள்ளைகள் அந்த ஜிக்ஸா பசில் என்று ஒரு விளையாட்டு விளையாடுவார்கள்.
Which is you know it's one big picture cut up into small 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 pieces.
ஒரு பெரிய படம் அதெல்லாம் துண்டு துண்டாக வெட்டி வெட்டி வெவ்வேறு அமைப்புகளில் வைத்திருப்பார்கள்.
Think if that big picture is of the face of Jesus Christ.
அந்த பெரிய படம் இயேசு கிறிஸ்துவின் படம் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள்.
It's cut into small small pieces.
சிறு சிறு துண்டுகளாக வெட்டப்பட்டிருக்கிறது.
In different shapes.
பல வடிவங்களிலே வெட்டப்பட்டிருக்கிறது.
It's all mixed up.
அவைகளெல்லாம் கலக்கப்பட்டிருக்கிறது.
You have to put piece by piece by piece by piece to get that.
நீங்கள் சரியான துண்டை எடுத்து அந்த சரியான வடிவத்தில் இருக்கக்கூடிய பொருத்தப்படக்கூடிய இன்னொரு துண்டிலே பொருத்தி 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 பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த இயேசுடைய படம் வந்துவிடும்.
And the box in which this pieces come there'll be a picture of the final picture.
நீங்கள் வாங்கக்கூடிய அந்த ஜிக்ஸா பசில் அந்த விளையாட்டு பொருளிலே அந்த அந்த அட்டைப்பட்டியினுடைய முகப்பிலே அந்த படம் ஒட்டப்பட்டிருக்கும்.
So I look at this box with the picture of Jesus.
ஆகவே அந்த பெட்டியில் இருக்கக்கூடிய படம் என்ன என்று பார்க்கிறேன். அது இயேசுவினுடைய படம்.
And I take these pieces and I put it to try and get that same face again.
இப்பொழுது அந்த சிறு சிறு துண்டுகள் எல்லாம் கலக்கப்பட்டிருக்கக்கூடிய துண்டுகள் எல்லாம் எடுத்து எடுத்து நான் அடுக்கி பார்க்கிறேன். கடைசியாக இந்த படம் உருவாகிறது.
It's wonderful. Children like to do that.
சிறு பிள்ளைகள் இதை மிகவும் விருப்பமாக விளையாடுவார்கள்.
Little by little you can see the appearance coming.
கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த படம் வருகிறதை பார்க்க முடிகிறது.
This is my Christian life.
இதுதான் என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை.
I'm putting together a little jigsaw puzzle.
சிறு சிறு துண்டுகள் எல்லாம் வடிவமாக இருக்க பல்வேறு வடிவங்கள் இருக்கிறதெல்லாம் சேர்க்கிறேன்.
Little by little by little.
கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக.
The face of Jesus is coming up.
இயேசு கிறிஸ்துவின் படம் அங்கே வந்து கொண்டிருக்கிறது.
Do that this year.
அதை இந்த வருஷத்திலே செய்யுங்கள்.
Do it for the rest of your life.
வாழ்க்கையின் எஞ்சிய வருஷங்கள் எல்லாம் அதை செய்யுங்கள்.
Say, Holy Spirit of God, show me a little more of Jesus.
பரிசுத்த ஆவியானவரே எனக்கு இயேசுவின் ஒரு இன்னும் கொஞ்சம் துண்டை காண்பியும்.
How he lived.
அவர் எப்படி வாழ்ந்தார்.
How he spoke to people.
அவர் எப்படி ஜனங்களிடத்தில் பேசினார்.
Make my speech like that.
என்னுடைய பேச்சும் அப்படி இருக்கட்டும்.
How he forgave his enemies.
எப்படி அவர் தன்னுடைய விரோதிகளை மன்னித்தார்.
And how he lived in purity.
எப்படி அவர் தூய்மையானவராய் வாழ்ந்தார்.
How he had no interest in making money.
பணத்திலே பணம் சம்பாதிப்பதில் விருப்பமில்லை.
The father provided all his needs.
ஆனாலும் பிதாவானவர் அவருடைய தேவையெல்லாம் சந்தித்தார்.
He never lived with any fear or anxiety even when the boat was sinking in the sea.
எந்த ஒரு பயத்திலும் பதட்டத்திலும் வாழவில்லை. அதிலும் அந்த படகு முழுகி கொண்டிருக்கும் பொழுதும் கூட அவர் பதட்டப்படவில்லை.
And even when the soldiers came to capture him to kill him.
அவரை அங்கே வந்தவர்கள் எல்லாரும் பிடிக்கும் வழியாய் முயற்சித்த பொழுதிலும் கூட சேவகர்கள் பிடிக்கும் பொழுதிலும் கூட அவர் பதட்டப்படவில்லை.
He was still thinking of other people.
இன்னுமாய் அவர் மற்றவர்களை குறித்து
எண்ணிக்கொண்டிருந்தார். All his life he was thinking of others and not of himself.
வாழ்க்கை முழுவதுமாக அவர் மற்றவர்களை குறித்து எண்ணிக்கொண்டிருந்தார் இல்லாமல் தன்னை குறித்து அவர் எண்ணவில்லை.
What a wonderful way to live.
வாழ்வதற்கு எவ்வளவு அற்புதமான ஒரு விடுதலை.
You never think about yourself but you always think about others and the
glory
of God. ஒருவரும் மற்றவர்களை
குறித்து எப்பொழுதும் எண்ணிக்கொண்டிருக்காதபடி எப்பொழுதும் மற்றவர்களை குறித்து எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை.
And the glory of God.
தேவனுடைய மகிமையை குறித்து
வாழ்க்கை. That's why when they came to capture him the Roman soldiers.
ஆகவே தான் அந்த ரோம போர்ச்சவர்கள் இயேசு பிடிக்க வரும்பொழுது
in the garden of Gethsemane.
கெத்செமனே தோட்டத்திலே
he said whom are you seeking?
யாரை தேடுகிறீர்கள்?
He said Jesus of Nazareth.
நசரேனா இயேசுவை தேடுகிறோம் என்று
சொன்னார். He said that's me.
நான் தான் என்று சொன்னார்.
Take me.
என்னை எடுத்துக் கொள்ளுங்கள்.
Let these disciples go away.
இந்த சீஷர்கள் எல்லாம் போகட்டும்.
See he was thinking of others.
சீஷர்களை குறித்து எண்ணிக்கொண்டிருந்தார்.
I don't want them to capture them.
அவர்கள் எல்லாரும் பிடிக்கப்பட வேண்டாம் என்று
Please leave them. I'm the one.
அவர்களை விட்டு விடுங்கள். என்னைத்தான் பிடிங்கள். நான் தான் இயேசு.
You don't need to catch all of them to find out who is Jesus.
அவர்களை எல்லாம் பிடித்து பிடித்து யார் தான் இயேசு என்று விசாரிக்கலாம் வேண்டாம்.
That's me.
நான் தான் இயேசு.
Because you know they all in the dark they all had beards and you don't know which is Jesus.
அங்கே இருளாக இருந்தது. அங்கே எல்லாருக்குமே தாடி இருந்தது. யார் தான் இயேசு என்று அவர்களால் சரியாய் அடையாளம் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர் அங்கே பயப்படவில்லை.
What a way to live.
வாழ்வதற்கு என்ன வழி என்று பாருங்கள்.
And there are many other things the Holy Spirit can show you in the Gospels.
இப்படி பல பல காரியங்களை சுவிசேஷங்களிலே இயேசு உங்களுக்கு காண்பிக்க முடியும்.
You read once in John's chapter 7.
யோவான் ஏழாம் அதிகாரத்தில் ஒரு முறை வாசிக்கிறோம்.
At the end of that chapter.
அந்த அதிகாரத்தின் முடிவிலே
in Jerusalem and everybody went to their own house.
எருசலேமில் எல்லாரும் தன் தன் வீட்டுக்கு போனார்கள்.
And nobody invited Jesus to come and stay with them.
இயேசுவை யாருமே தன்னுடைய வீட்டுக்கு வாருங்கள் தங்குங்கள் என்று அழைக்கவில்லை.
And he had no home in Jerusalem.
எருசலேமில் அவருக்கு வீடு இல்லை.
He went and slept under the trees.
அவர் போய் மரங்களின் கீழே படுத்து உறங்கினார்.
He never forced himself on anybody.
யாரிடத்திலுமே தன்னை அவர் போய் நிர்பந்தித்துக் கொள்ளவில்லை. தன்னை திணிக்கவில்லை.
We read in chapter 8 he came back next morning and he never talked about it.
எட்டாம் அதிகாரத்திலே பார்க்கிறோம் அவர் அதுக்கு முந்தின நாள் எங்கே தங்கியிருந்தார் என்பதை குறித்தெல்லாம் அவர் பேசவே இல்லை.
But when you read it you see.
ஆனால் நீங்கள் வாசிக்கும் பொழுது அதை கண்டுபிடிக்கலாம்.
I say make me like that Lord.
ஆண்டவரே என்னை அதுபோல மாற்றும்.
How many expectations we have on other people.
நாம் மற்றவர்களிடம் எவ்வளவு எதிர்பார்ப்புகளை வைத்திருக்கிறோம்.
They must do this, they must do that.
இவர்கள் இதை செய்ய வேண்டும், அவர்கள் அதை செய்ய வேண்டும்.
My wife must do this for me.
எனக்கு என்னுடைய மனைவி இதெல்லாம் செய்ய வேண்டும்.
My husband must do this for me.
என்னுடைய கணவன் இதெல்லாம் எனக்கு செய்ய வேண்டும்.
He must buy a sari for me in the new year.
எனக்கு இந்த வருஷம் புடவை வாங்கி தர வேண்டும்.
These are all expectations.
இவைகள் எல்லாம் எதிர்பார்ப்புகள்.
Jesus had no expectation.
இயேசுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை.
It's a wonderful way to live.
வாழ்வதற்கு அற்புதமான வாழ்க்கை.
No demands on others.
மற்றவர்களிடத்திலிருந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கேட்டலும் இல்லை.
In India we have this habit that older people must be respected by younger people.
இந்திய தேசத்திலே வயதானவர்களை இளையவர்கள் மதிக்க வேண்டும் என்றதான ஒரு வழக்கம் இருக்கிறது.
That's a good habit. I would teach my children always respect older people. It's a very good habit.
அது நல்ல ஒரு பழக்கம் தான். நானும் என்னுடைய பிள்ளைகளிடத்திலே முதியவர்களை மதிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறேன்.
You know among the Hindus they even touch the feet of the older person.
இந்து கலாச்சாரத்திலே வயதானவர்களை காலிலே தொட்டு கும்பிடுவார்கள்.
No, I don't encourage that because that we don't worship people.
நான் அதை உற்சாகப்படுத்தவில்லை. ஏனென்று சொன்னால் நாம் எந்த மனிதரையும் வணங்க கூடாது.
But to respect, that's a good thing.
ஆனால் மதிப்பது என்பது நல்ல காரியம்.
So we must teach young people to respect older people.
ஆகவே இளையவர்கள் முதியவர்களை மதிக்க நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும்.
But
ஆனால்
if somebody doesn't respect you,
உங்களை யாராவது மதிக்கவில்லை என்றால்
you shouldn't get offended.
நீங்கள் அதனால் இடர் அடைய கூடாது.
There we look at Jesus. He was never offended if people didn't respect him.
அங்கே நீங்கள் இயேசுவை பார்க்க வேண்டும். அவர் ஒரு காலம் மனிதர்களிடத்தில் மனத்தாங்கள் அடைந்ததே இல்லை.
The whole world should have respected him as the son of God.
தேவ குமாரனாய் வந்த அவரை முழு உலகமும் மதித்திருந்திருக்க வேண்டும்.
He didn't care what name they called him, prince of devils or whatever.
பிசாசின் அதிபதி என்றெல்லாம் கூப்பிட்டார்கள். அதை குறித்தெல்லாம் அவர் அக்கறைப்படவில்லை.
If you want to spend this year profitably,
ஆகவே இந்த ஆண்டை நீங்கள் மிகவும் பிரயோஜனமாக கழிக்க வேண்டுமானால்,
more than studying the Bible, study Jesus.
வேதத்தை படிப்பதை காட்டிலும் இயேசுவை அதிகமாய் படியுங்கள்.
Read the Bible to see Jesus.
இயேசுவை பார்க்கும்படியாக வேதத்தை வாசியுங்கள்.
Ask the Holy Spirit to show you Jesus in every page.
ஆண்டவரே, வேதத்தின் ஒவ்வொரு பக்கத்திலேயும் எனக்கு இயேசுவை காண்பியும் என்று கேளுங்கள்.
I'll give you an example.
ஒரு உதாரணத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன்.
In Luke chapter 24.
லூக்கா என சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம்.
We read that after the resurrection Jesus was walking to Emmaus with two disciples.
அவர் உயிர்த்தெழுந்த பிறகு அவர் எம்மாவு என்ற ஊருக்கு சீஷர்களோடு கூட நடந்து கொண்டிருந்தார்.
I believe this was a husband and wife who were walking together.
இங்கே நடந்து செல்கிறவர்கள் கணவனும் மனைவியுமாய் இருந்திருக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன்.
They were both disciples.
அவர்கள் இருவருமே சிஷ்யர்களாய் இருந்தார்.
I say they were husband and wife because they were living in the same home.
அதே வீட்டிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள்.
So that's how we know that could be husband and wife.
ஆகவே தான் அவர்கள் கணவனும் மனைவியுமாய் இருந்திருக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன்.
Jesus was walking with them.
இயேசு அவர்களோடு கூட நடக்கிறார்.
And it says in Luke 24:13 that it is 7 miles or about 11 kilometers.
24ஆம் அதிகாரம் லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்திலே 7 அல்லது 8 மைல் தூரம் என்று வாசிக்கிறோம். அப்படியானால் 14 கிலோமீட்டர் தூரம் வரும்.
So 11 kilometers means it takes about 3 hours.
11 கிலோமீட்டர் என்று சொன்னால் அதை நடப்பதற்கு 3 மணி நேரம் ஆகும் நடந்து செல்வதற்கு.
Jesus was walking with them for 3 hours.
இயேசு அவர்களோடு கூட 3 மணி நேரங்கள் நடந்து செல்கிறார்.
What was he talking to them for the 3 hours?
அந்த 3 மணி நேரங்கள் இயேசு எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்?
Verse 27.
27ஆம் வசனம்.
Beginning with Moses and all the prophets.
மோசே முதலே சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள்.
That is a phrase that refers to the whole Old Testament, Genesis to Malachi.
ஆதியாமத்திலிருந்து மல்கியா புத்தகம் வரைக்கும் உள்ளதன பழைய ஏற்பாட்டு புத்தகத்தை மோசே இது முதலிய தீர்க்கதரிசிகள் எழுதின புத்தகம் என்று சொல்வார்கள்.
Moses wrote Genesis.
மோசே ஆதியாமத்தை எழுதினார்.
Malachi was the last prophet.
மல்கியா தான் கடைசி தீர்க்கதரிசி.
This phrase means the whole Old Testament.
ஆகவே மோசே முதல் சகல தீர்க்கதரிசிகள் எழுதின புத்தகம் என்று சொன்னால் முழு பழைய ஏற்பாடு புத்தகம்.
And he took all the Old Testament.
அந்த பழைய ஏற்பாட்டை எல்லாம் ஒரு எடுத்து.
And he didn't teach them doctrine from there.
அந்த பழைய ஏற்பாட்டில் இருந்து உபதேசங்களை கற்றுக் கொடுக்கவில்லை.
He didn't teach them anything but about himself.
அவர் வேறு ஒன்றையும் கற்றுக் கொடுக்காமல் தம்மை குறித்தே கற்றுக் கொடுத்தார்.
It says he taught in all of the scriptures, he showed them how there you see Christ, there you see Christ, there you see Christ.
அந்த வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவர்களை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். இங்கே பார்த்தீர்களா கிறிஸ்து, இந்த அதிகாரத்திலே பார்த்தீர்களா கிறிஸ்து, இந்த புத்தகத்திலே பார்த்தீர்களா கிறிஸ்து என்று கற்றுக் கொடுத்தார்.
I say, Lord,
ஆண்டவரே,
if you can do that to those two disciples,
அந்த இரண்டு சிஷ்யர்களுக்கு நீர் இவைகளை கற்றுக் கொடுப்பீர் என்று சொன்னார்.
You are living today.
நீர் இன்றைக்கும் ஜீவிக்கிறீர்.
Can't you speak to me like that?
அதுபோல என்னிடத்திலே நீர் பேச முடியாதா?
Where you take not only the Old Testament but the New Testament also.
ஆண்டவரே, பழைய ஏற்பாட்டின் புத்தகத்தை மட்டுமல்ல புதிய ஏற்பாட்டின் புத்தகங்களையும் எடுத்து
fulfill this expression.
இந்த வாக்கியத்தினுடைய நிறைவேறுதல்
என்னவென்றால், all the scriptures Genesis to Revelation show me the things concerning yourself.
ஆண்டவரே, ஆதியாகமம் முதல் எல்லா புத்தகங்களிலேயும் ஆண்டவரே உம்மை குறித்து எனக்கு காண்பியும்.
That's been my passion for many years.
அநேக ஆண்டுகளாக இதுவே என்னுடைய அபிலாஷையாக இருந்தது.
I don't study the scripture to prepare a sermon.
வேத வசனங்களை எல்லாம் பிரசங்கிப்பதற்காக நான் படிக்கவில்லை.
In my younger days when I was foolish I did that.
என்னுடைய வாலிப நாட்களிலே இளைஞனாக இருந்த பொழுது புத்தியினத்திலே நான் அப்படி செய்தேன்.
You know when we are young we want to impress people.
நாம் இளைஞர்களாக இருக்கும் பொழுது மக்களை கவர வேண்டும் என்று விரும்புகிறோம்.
I was also like that.
நானும் அப்படி தான் இருந்தேன்.
So but I grew out of it. I grew out of that.
அதிலிருந்து வளர்ந்தேன்.
Paul said when I was a child I spoke like a child.
நான் குழந்தையைப் போல இருந்த பொழுது குழந்தையைப் போல பேசினேன் என்று பவுல் சொல்கிறார்.
1 Corinthians 13.
1 கொரிந்தியர் 13 ஆம்
அதிகாரம். But now when I grew up I put away that.
ஆனால் நான் வளர்ந்த பொழுது அவைகளை விட்டுவிட்டேன் என்று சொல்கிறார்.
So as I've grown up I don't read the Bible now to prepare a sermon.
அவை இப்பொழுது வளர்ந்த பிறகு நான் வேதத்தை பிரசங்கிப்பதற்காக படிப்பது.
I don't read the Bible to get knowledge.
வேதத்தை அறிவு பெறும்படியாக நான் படிப்பதில்லை.
This is the expression.
இதுதான் வாக்கியம்.
In all the scriptures I want the Holy Spirit to show me Jesus.
வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்த ஆவியானவர் இயேசு எனக்கு காண்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன்.
Imagine 3 hour Bible study from Genesis to Malachi.
ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின மல்கியாவின் வரைக்கும் 3 மணி நேர வேத பாடம்.
There's a truth that I have understood that what Jesus did for others he will do for me also.
இயேசு மற்றவர்களுக்கு என்ன செய்தாரோ அது எனக்கும் செய்வார் என்ற ஒரு சத்தியத்தை நான் விளங்கிக் கொண்டேன்.
You must believe that what Jesus did for others he will do for you.
மற்றவர்களுக்கு இயேசு என்ன செய்தார் அதை உங்களுக்கும் செய்வார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க
வேண்டும். What he did for these disciples he will do for you and me.
இந்த சிஷ்யர்களுக்கு இயேசு எதை செய்தார் அதை உங்களுக்கும் எனக்கும் செய்வார் என்று நம்ப வேண்டும்.
He is living.
ஏனென்றால் அவர் ஜீவனுள்ளவர்.
He will take all the scriptures and show me things concerning himself.
அவர் வேத வாக்கியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து தம்மை குறித்து சொல்லப்பட்டவர்களை விவரித்து காண்பிப்பார்.
These people when they heard that for 3 hours.
இந்த மக்கள் 3 மணி நேரங்கள் இதை கேட்ட உடனே
they said in verse 32.
32ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம்.
Our hearts were burning when he explained the scriptures to us.
இவங்களெல்லாம் நமக்கு வேத வாக்கியங்கள் எல்லாம் நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரிந்தது என்று சொல்கிறார்கள்.
Why is it so many people are bored when they read the scriptures?
ஏன் अनेகர் வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது அவர்களுக்கு அது போர் அடிக்கிறது?
Did these people say, "Oh, what a boring talk"? talk he gave us.
Enna 3 mani neram romba bore adichu pesi vittar endra sonnarala Yesuvai patri.
It's never boring when we listen to Jesus.
Yesuvai gavanikkum bodhu oru kaalum adu salippu tattadu.
When the Bible is boring to you, my brother, sister,
en sagodara sagodrile veda vasanam ungalku salippu tattum bodhu,
you know that you need to seek, get on your knees and seek for the Holy Spirit's anointing.
நீங்கள் முழங்கால் படியிட்டு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்துக்காக கேட்க வேண்டும் என்கிற ஒரு நேரத்தை நீங்கள் புரிந்துகொள்ள வேண்டும்.
Not only when the Bible is open before me,
எனக்கு முன்பாக வேதவசனம் திறந்திருக்கும் பொழுது மட்டுமல்ல,
but because now I have read this book for 55 years.
55 ஆண்டுகளாக இந்த புத்தகத்தை நான் வாசித்திருக்கிறேன்.
The Holy Spirit can remind me even when the Bible is not open before me.
எனக்கு முன்பாக வேதாகமம் திறந்தில்லாத பொழுதிலும் கூட பரிசுத்த ஆவியானவர் இந்த வேதவசனங்களை என்னுடைய நினைவுக்கு கொண்டு வர முடியும்.
That is the wonderful thing, you young people, if you start reading the Bible now.
இளம் மக்களே, வாலிபர்களே, இப்பொழுதிலிருந்தே நீங்கள் வேத வசனத்தை வாசித்து 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 வரும்பொழுது இது உங்களுக்கு நடைபெறும். அப்படி வாசிக்க 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 எல்லாம் மனதிலே அங்கே தங்கிவிடும்.
Some of you work with computers.
சிலர் கம்ப்யூட்டரிலே வேலை செய்கிறீர்கள்.
If you put a lot of data into the computer, information,
நீங்கள் பலவிதமான தகவல்களை அந்த கணினிக்குள்ளாக செலுத்துகிறீர்கள்.
And then when you search for something, in 1 second it tells you, here it is.
அதற்கு பிறகு நீங்கள் தேடல் என்றதனே அந்த ஒரு ஆணையை கொடுக்கும் பொழுது தேடின அந்த காரியம் உடனே வந்து விடுகிறது.
The Holy Spirit is more powerful than that.
பரிசுத்த ஆவியானவர் அதை கம்ப்யூட்டரை காட்டிலும் அவர் சக்தி வாய்ந்தவர்.
When Jesus was tempted in the wilderness,
மனாந்தரத்தில் இயேசு சோதிக்கப்பட்ட பொழுது,
immediately the Holy Spirit searched and gave him the right words.
பரிசுத்த ஆவி உடனடியாக அங்கே ஒரு தேடல் வேலையை செய்து சரியான வார்த்தையை கொண்டு வந்து கொடுத்து விட்டார்.
கம்ப்யூட்டரை
போலவே உடனடியாக சர்ச் என்று போடும்பொழுது உடனடியாக வருகிறது.
What answer for this temptation?
இந்த சோதனைக்கு என்ன பதில்?
Man shall not live by bread alone.
மனிதன் அப்பத்தினாலே மட்டும் வாழ்வதில்லை.
Every word from God.
தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையாலும் பிழைப்பான்.
Next temptation. What is the answer?
அடுத்த சோதனை என்ன பதிலானது?
The Holy Spirit says you shall not tempt the Lord your God.
பரிசுத்த ஆவியானவர் ஒரு வார்த்தையை கொடுக்கிற நம்முடைய தேவனாய் கர்த்தரை பரீட்சை பாராதே.
Next temptation. What is the answer?
அடுத்த சோதனைக்கு என்ன பதில்?
The Holy Spirit says you shall worship the Lord your God only and serve him.
உன் தேவனாய் கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்து அவரை பணிந்து கொள்வாயாக என்ற பதில்.
I say, Lord, I want to live like that.
ஆண்டவரே, இது போல ஒரு வாழ்க்கை நான் வாழ வேண்டும்.
Because I am also tempted every day.
ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் நானும் சோதிக்கப்படுகிறேன்.
And when I am tempted, I want the Holy Spirit to give me a verse.
நான் சோதிக்கப்படும் பொழுது ஆவியானவர் எனக்கு ஒரு வார்த்தை தர வேண்டும்.
That verse keeps me from sin.
அந்த வார்த்தை பாவம் செய்வதிலிருந்து என்னை பாதுகாக்கிறது.
But if you are lazy to study the Bible,
ஆனால் வேதத்தை படிப்பதற்கு சோம்பேறியா இருந்தால்,
and you corrupt your mind with too much television,
எவ்வளவோ டிவிகளையும் சீரியல்களையும் பார்த்து உடைய மனதை கரைப்படுத்திக் கொண்டால்,
the temptation comes.
சோதனை வரும் பொழுது,
and there is nothing there for the Holy Spirit to pick up and give you.
பரிசுத்த ஆவியானவர் பொறுக்கி கொடுப்பதற்காக அங்கு ஒன்றுமே இல்லை, சரக்கு உள்ளே இல்லை.
Because you didn't put it there.
ஏனென்றால் அந்த சரக்குகளை உள்ளே போடவில்லை.
So make it determined that you read the scriptures to let the Holy Spirit show you Jesus.
ஆகவே வேதவசனத்தை நன்றாய் வாசிப்பதற்கும் படிப்பதற்கும் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அந்த வசனத்தை எடுத்து உங்களுக்கு காண்பிப்பார்.
And you know, these people were saying to Jesus,
இந்த மக்கள் இயேசுவிடத்தில் சொன்னார்கள்,
you know, he was, verse 19, he was such a mighty prophet in word and deed and in the sight of God and all the people.
19th vasanathile vasikkrom devunukku munbaga avar nasaranai yesu avar valamiyana thirukadarshiya irundar vaakkilum valamiyulla thirukadarshiya irundar seigilum.
And we thought, verse 21, that we hope that he would come and deliver Israel from the Romans.
Avare isruvelai roma samrajyathilirundhu meettu rakshippar endru naangal nambiyirundhom.
He would do so many miracles that he could drive out Herod and Pilate and Caesar and everybody else.
Avar Herodeyum Pilatoyum Raayanum viratti vittu namakku indha aatchi tharvar endru edhirpaarthom.
We thought he would do that.
Avar idhai seivar endru nambiyirundhom.
But instead, what happened?
Adarku maaraga enna nadandhathu?
The chief priests and rulers delivered him, verse 20, to the sentence of death and killed him.
பிரதான ஆசாரியர்களும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கணைக்கு ஒப்பு கொடுத்து அவரை கொன்றார்கள்.
You see, that's why we are sad.
ஆகவே தான் நாங்கள் துக்கமாக இருக்கிறோம்.
We thought there'd be no suffering.
பாடுகள் இருக்காது என்று எண்ணினோம்.
We thought it'll be great glory and sitting on the throne.
சிங்காசனத்தில் எல்லாரும் உட்கார்ந்து கொண்டு மகிமையுள்ள வாழ்க்கை வாழ்வோம் என்று நம்பி இருந்தோமே.
Because our God is almighty.
ஏனென்றால் எங்களுடைய தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன்.
And Jesus said,
இயேசு சொன்னார்,
oh foolish man, verse 25.
25th vasathile vaasikkrom puthina puthilada manda irudhiyullavargale,
slow of heart to believe what the prophets have spoken.
Thirukkarisigal sonna yavai viswasikkiradharku manda irudhiyullavargale.
Did the prophets only speak about triumph and victory?
தீர்க்கதரிசிகள் எப்பொழுதும் ஜெயத்தையும் வெற்றியையும் குறித்து அவர் பேசிக் கொண்டிருந்தார்கள்.
This prophet also spoke about suffering.
தீர்க்கதரிசிகள் பாடுபடுதலையும் குறித்தும் பேசியிருக்கிறார்கள்.
And so he says in verse 26.
ஆகவே 26th வசனத்தை சொல்கிறார்.
Wasn't it necessary for Christ to suffer these things and then to enter into his glory.
கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையிலே பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று இயேசு கேட்டார்.
Read that again.
மீண்டும் வாசிங்க.
It was necessary.
அது தேவை.
It was necessary for Christ to suffer and then enter into the glory.
இயேசு பாடுபட்டு அதற்கு பிறகு மகிமையிலே பிரவேசிப்பதற்கு அது வேண்டியதாயிருந்தது, தேவையுள்ளதாயிருந்தது.
That was written in the Old Testament.
பரிசுத்த பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது.
But they didn't think of it.
ஆனால் அவர்கள் அதை குறித்து எண்ணி பார்க்கவில்லை.
Because when we read about suffering, our mind has got a mental block. We don't like to remember that.
பாடுகளை குறித்து வாசிக்கும் பொழுது நம்முடைய மனது உடனே அதை தடை செய்கிறது. அதை குறித்து வாசிப்பதற்கு விருப்பமில்லை.
There are many verses about suffering in the New Testament, but we don't like to remember that.
புதிய ஏற்பாட்டிலேயும் பாடுகளை குறித்து அநேக வசனங்கள் இருக்கிறது. அதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதற்கு தயக்கம் காட்டுகிறோம்.
We like to remember verses like I'll never leave you nor forsake you.
உன்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை என்ற வசனங்களை எல்லாம் ஞாபகத்தில் வைத்துக்
கொள்கிறோம். All things work together for good to those who love God.
தேவனுடைய அன்புகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது.
Thanks be to God who always leads us in victory.
கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
We are more than conquerors in Christ.
கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் முற்றும் ஜெயங்களுள்ளாய் இருக்கிறோம்.
I will never leave you nor forsake you, says the Lord.
நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று இயேசு சொல்கிறார்.
Those verses we remember, we like to remember them frequently.
இப்படிப்பட்ட வசனங்களை எல்லாம் நாம் அடிக்கடி நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள விரும்புகிறோம்.
And we like preachers who will preach on those verses.
இப்படிப்பட்ட வசனங்களையே பிரசங்கிக்கிறவர்களை நாம் விரும்புகிறோம்.
And in Pentecostal churches they will quote those things as prophecies.
பெந்தெகோஸ்தே சபைகளிலே இப்படிப்பட்ட வசனங்களை வாசித்து தீர்க்கதரிசனம் என்று ஒரு வேளை நேரம் இருக்கு, அதை சொல்வார்கள்.
I think that's how these two people were going to Emmaus.
இப்படி தான் இந்த ரெண்டு பேருமே என்னை கொண்டு எம்மாவு ஊருக்கு போய் கொண்டிருந்தார்கள்.
Jesus told people who only meditate on these such verses, you are foolish.
இப்படிப்பட்ட வசனங்களை மட்டுமே தியானிக்கிறவர்களை பார்த்து இயேசு என்ன சொல்வார்? புத்தி இல்லாதவர்கள்.
You have left out so many other passages the prophets spoke about.
தீர்க்கதரிசிகள் பேசின எவ்வளவோ காரியங்களை நீங்கள் விட்டு விட்டீர்கள்.
The prophets spoke about suffering.
தீர்க்கதரிசிகள் பாடுபடுதலை குறித்து பேசியிருக்கிறார்கள்.
And that through suffering we go into glory.
பாடுபடுதலை பாடுகளுக்குள்ளாக மகிமைக்கு செல்கிறதை குறித்து பேசியிருக்கிறார்கள்.
Let's take one example of that.
ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு எடுக்கிறேன்.
Isaiah 52.
ஏசாயா 52வது அதிகாரம்.
This is also talking about Jesus.
இதும் இயேசுவை குறித்து சொல்கிறது.
In fact, it is one of the clearest pictures of Jesus in the entire Old Testament.
முழு பழைய ஏற்பாட்டிலேயும் இயேசுவை குறித்து மிகவும் தெளிவாக சொல்லப்பட்ட தீர்க்கதரிசன பகுதி இது.
Other prophecies are sometimes only one sentence.
மற்ற தீர்க்கதரிசனம் ஒரே ஒரு வாக்கியம் தான்.
The seed of the woman will come and crush the serpent's head, Genesis 3.
ஆதியாகமம் 3வது அதிகாரத்திலே ஸ்திரீனுடைய வித்து இந்த சர்ப்பத்தினுடைய தலை நசுக்கும் என்ன ஒரு ஒரு தீர்க்கதரிசனம்.
Or Moses lifted up the serpent in the wilderness.
வனாந்தரத்திலே அந்த சர்ப்பம் உயர்த்தப்பட்டது என்று பவுல் சொல்கிறார்.
Or in Malachi the son of righteousness will arise for you.
மல்கியாவிலே நீதியின் சூரியன் உதிக்கும் என்று இயேசு வாசிக்கிறோம்.
One verse.
இப்படிப்பட்ட இடங்களில் எல்லாம் ஒவ்வொரு வசனம் தான்.
Here in Isaiah it's more than one chapter.
ஆனால் ஏசாயா புத்தகம் வரும்பொழுது ஒரு அதிகாரத்துக்கு மேலாக இயேசுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது.
It starts in Isaiah 52:13.
ஏசாயா 52:13 இந்த வசனம் ஆரம்பிக்கிறது.
And goes all the way to 53:12.
அது தொடர்ந்து 53வது அதிகாரம் 12வது வசனம் வரை செல்கிறது.
15 verses all referring to Jesus Christ.
15 வசனங்கள் எல்லாம் இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனங்கள்.
And it tells us how he will be greatly exalted, verse 13.
13ஆம் வசனத்திலே அவர் எப்படி 52ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே எப்படி உயர்த்தப்பட போகிறார்.
He will prosper.
அவர் உயர்த்தப்படுவார்.
Verse 13.
13ஆம் வசனம்.
My servant will prosper.
என் தாசன் அவர் செழிப்பார்.
And he will be high and lifted up and greatly exalted.
அவர் மேன்மையாய் உயர்த்தப்படுவார், மகா உன்னதராய் இருப்பார்.
So he will prosper, he'll be high, lifted up, greatly exalted.
அவர் ஞானமாய் நடப்பார் என்று போடப்பட்டிருக்கிறது. அவர் உயர்த்தப்படுவார், அவர் மேன்மையாய் மக உன்னதமாய் இருப்பார்.
That's wonderful.
அது அற்புதம்.
But the Lord says,
ஆனால் ஆண்டவர் சொல்கிறார்,
How does this Christ get to this glory?
இந்த மகிமைக்குள்ளாக எப்படி அவர் செல்ல போகிறார்?
Where he prospers and high and lifted up and exalted.
அவர் செழிப்பார், உயர்த்தப்படுவார், அவர் மேன்மையாய் மக உன்னதமாய் இருப்பார் என்பது எப்படி நடக்கும்?
He told those two disciples, you foolish people, didn't you read that it's through suffering that he will get there?
புத்தி இல்லாத மக்களே, மந்த இருதயம் உள்ளவர்களே, நீங்கள் அந்த வழிக்குள்ளாக இயேசு எப்படி செல்ல போகிறார் என்பதை நீங்கள் வாசிக்கவில்லையா?
Didn't you read what the rest of the prophets said?
அந்த தீர்க்கதரிசி சொன்ன மீதியுள்ள வசனங்களை எல்லாம் நீங்கள் வாசிக்கவில்லையா?
And that is his face will be so beaten, verse 14, that his appearance was marred more than any man and his physical appearance more than any human being.
அவர் கன்னத்திலே அந்தளவாய் அடிக்கப்பட்டு அவருடைய முகத்தை பார்ப்பதற்கு அது மிகவும் கோரமாய்
இருக்கிறது. 14ஆம்
வசனம், அவருடைய ரூபம் அந்த கேடு அடைந்திருக்கிறது.
That means the literal meaning is he was so beaten that his face did not look like the face of a human being anymore.
அவருடைய அர்த்தம் என்னவென்றால், அந்தளவாய் ஒரு அடிக்கப்பட்டவராய் அவருடைய முகத்தை பார்ப்பதற்கு ஒரு மனுஷ முகத்தை போலவே இல்லை, அப்படி வீங்கி காயப்பட்டிருந்தது.
அண்ட் ஈவன் தோஸ் டேஸ் people say how can that be, messiah cannot go like that.
அந்த நாட்களிலே இது எப்படி நடக்கும், மேசியாவுக்கு இப்படி எல்லாம் நேரிடாது என்று சொன்னார்கள்.
God did not allow anybody to beat David like that.
இது போல தாவீதை யாரும் அடிப்பதற்கு தேவன் அனுமதிக்கவில்லை.
Nobody, God did not allow anybody to beat Moses face like that, that he didn't look like a human being.
மோசே மனுஷ ரூபத்தை போல இல்லாத அளவுக்கு காணப்படும்படியாக அவருடைய முகம் மாறுபாடு அடையும்படிக்கு யாரும் அடிக்கவில்லை.
The Jews respect Moses and David more than anybody else.
யாரை காட்டிலும் அதிகமாக மோசேயும் தாவீதையும் யூதர்கள் மதிக்கிறார்கள்.
They said, well, God didn't allow that. How will he allow someone greater than them, the Christ, for his face to be beaten up
Moses
like this?
மோசேயும் தாவீதுமே தேவன் அப்படி அனுமதிக்கவில்லை என்று சொன்னால் அவர்களை காட்டிலும் பெரியவராக இருக்கக்கூடிய இயேசுவை எப்படி தேவன் அடிக்கப்படும்படியாக அனுமதிக்க முடியும்?
And so what Isaiah says.
ஆகவே அவர் சொன்னார்கள்.
Verse 53, verse 1.
53rd அதிகாரம் 1st வசனம்.
Lord, who will believe this message?
எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை அல்லது இந்த செய்தியை விசுவாசித்தவன் யார்?
Who will believe it?
யார் இதை விசுவாசிப்பான்?
Who will believe that the Messiah is going to be so beaten up?
மேசியா இந்தளவாய் அடிக்கப்பட போகிறார் என்பதை யார் விசுவாசிப்பான்?
Today you and I believe it because we have read it and we know that Jesus suffered and was beaten like that.
இன்றைக்கு நீங்களும் நானும் இதை நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். ஏனென்று சொன்னால் அவர் அப்படியே அடிக்கப்பட்டு அவர் பாடுபட்டார் என்பதை வேதத்தில் நாம் வாசிக்கிறோம்.
They could not believe it then.
ஆனால் அன்று அவர்களால் அதை நம்ப முடியவில்லை.
Because there was no prophet whose face was beaten up so badly.
ஏனென்றால் பழைய ஏற்பாட்டில் எந்த ஒரு தீர்க்கதரிசியுமே அந்தளவாய் முகம் அடிக்கப்பட்ட ஒரு நபரையும் அங்கே இல்லை.
They killed some of them but they never beat up the face.
ஒரு சிலர் அடித்தார்கள் ஆனால் அவருடைய முகம் அந்த கேடு அடைய முடிய அடிக்கப்படவில்லை.
So Isaiah says, who will believe that the Messiah is going to be like this, the great one who is exalted will start like this?
ஆகவே இப்படியாய் அதிகமாய் உயர்த்தப்பட்டவர் இது போல இருப்பாரா என்று இயேசுயா கேட்கிறார். யார் அதை விசுவாசிப்பார்?
Today you ask any Christian.
ஆனால் இன்றைக்கு எந்த கிறிஸ்தவனையும் கேட்டு பாருங்க.
Even unconverted nominal Christians.
மனம் திரும்பாத பெயர் கிறிஸ்தவனையும் கூட கேட்டு பாருங்க.
Was Jesus beaten so hard and whipped that the blood flowed in his body?
இயேசுவை அதிகமாய் அடித்து அவருடைய சரீரத்தின் ரத்தம் வழியக்கூடிய அளவுக்கு அவரை அடித்தாரா என்று கேளுங்க.
Everyone says, of course I believe that.
எல்லாரும் ஆம் நாம் நம்புகிறேன் என்று சொல்கிறார்கள்.
What is it we don't believe today?
ஆனால் நாம் எதை விசுவாசிப்பதில்லை?
We don't believe the same thing will happen to us.
இதே காரியம் நமக்கு நடக்கும் என்பதை நாம் விசுவாசிப்பதில்லை.
That we don't believe.
அதை நாம் விசுவாசிக்க மனதில்லை.
Those days they didn't believe it will happen to the Messiah.
அந்த நாட்களிலே மேசியாவுக்கு இப்படியெல்லாம் நடைபெறும் என்பதை அவர்களால் விசுவாசிக்க முடியாது இருந்தது.
Today we believe it happened to the Messiah.
இன்றைக்கு இது மேசியாவுக்கு நடந்தது என்று நாம் நம்புகிறோம்.
But if you say it will happen to you.
ஆனால் உங்களுக்கு இது நடக்கும் என்று நம்புகிறீர்களா?
It is say, Lord, who has believed our message?
ஆண்டவரே உம்முடைய செய்தியை கேள்விப்பட்டு விசுவாசிக்கிறவன் யார்?
That is the problem today.
இதுதான் இன்றைக்கு உள்ள பிரச்சனை.
But when you look at the New Testament,
ஆனால் புதிய ஏற்பாட்டை நீங்கள் பார்க்கும் பொழுது,
God's greatest servants,
தேவனுடைய மிகப்பெரிய ஊழியர்கள்,
were the apostles.
அப்போஸ்தலர்கள்.
And you know what was the last sentence that Jesus spoke to his apostles before he went to the cross?
சிலுவைக்கு செல்வதற்கு முன்பதாக தம்முடைய அப்போஸ்தலரிடத்திலே இயேசு பேசின கடைசி வாசகங்கள் என்ன என்று உங்களுக்கு தெரியும்?
You know, when a man is dying in his deathbed, some godly man, you may like to listen to what are his last words before he dies.
ஒரு தேவ மனிதர் வயது முதிர்ந்து மரண தருவாயிலே இருக்கிறார், அவர் கடைசியாய் சொல்லுகிற பொன்மொழிகள் என்ன, வார்த்தைகள் என்ன என்று கேட்க ஆசையா இருக்கிறீர்கள்.
Do you remember the last words that Jesus spoke before he went to the cross to his disciples at the last supper?
இயேசு சிலுவைக்கு செல்வதற்கு முன்பதாக அந்த கடைசி பந்தியிலே சிஷ்யரோடு கூட சொன்ன வசனம் என்ன என்று தெரியுமா?
After he washed their feet,
அவருடைய பாதங்களை எல்லாம் கழுவின பிறகு,
they broke bread together,
அவர்கள் எல்லாரும் அப்பம் பெற்றார்கள்,
he gave them a long message,
பெரிய செய்தியை கொடுத்தார்.
John 14 15 16
யோவான் 15 14 15 16
and the end of the message is in 16.
அந்த செய்தியினுடைய முடிவு 16 அதிகாரம் கடைசியில் இருக்கிறது.
Then he said, let's pray. That's not a message. He prayed in chapter 17 a long prayer.
அதுக்கு பிறகு நாம் ஜெபிப்போம் என்று சொல்லி மீதி இருக்கிறதெல்லாம் ஜெபம் தான், அது செய்தி அல்ல.
See, just like we preach, the message is over, then prayer.
பிரசங்கிக்கிறோம், பிரசங்கம் முடித்த உடனே ஜெபிக்கிறோம், அது போல.
So chapter 17 was a prayer, we don't look at that.
ஆகவே யோவான் 17 அதிகாரம் என்பது இயேசு ஜெபிக்கிற ஜெபம், அதை இப்பொழுது பார்க்க வேண்டாம்.
What is the last sentence he spoke to his disciples?
தம்முடைய சீஷர்களுக்கு,
he left that room.
அவர் கடந்து செல்வதற்கு முன்பதாக சீஷர்களிடத்தில் சொன்ன கடைசி வார்த்தைகள் என்ன?
Listen to me.
கவனியுங்கள்.
John 16:33.
யோவான் 16 அதிகாரம் 33 வசனம்.
Remember, these are the last words Jesus spoke to his disciples and then he went to the cross. He never said anything after that.
Yesu shishralukku kadaisiya sonna vaarthai adarku piragu avar siluvaikku poi vittar adarku piragu ondrum sollavillai.
These things I have spoken to you that you may in me you may have peace.
என்னிடத்திலே உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும்போது இருக்கும் பொருட்டு உங்க இவைகளை உங்களுக்கு சொன்னேன்.
In the world you will have tribulation.
இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு.
See, there are two things there.
இரண்டு காரியங்கள்.
In me, in the world.
எனக்குள்ளாக இந்த உலகத்துக்குள்ளாக.
See, we are in Christ and we are in the world.
நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோம், இந்த உலகத்துக்குள்ளாகவும் இருக்கிறோம்.
In our spirit we are in Christ.
நம்முடைய ஆவியிலே கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோம்.
But in our body we are in the world.
ஆனா நம்முடைய சரீரத்திலே இந்த உலகத்துக்குள்ளே இருக்கிறோம்.
Both are true.
இரண்டும் உண்மைதான்.
And he speaks about both.
இங்கே இரண்டையும் குறித்து பேசுகிறார்.
In me,
எனக்குள்ளாக.
In the world,
இந்த உலகத்திலே.
In me, inwardly you will have peace.
எனக்குள்ளாக நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு உள்ளே உள்ளான ஒரு சமாதானம்.
But in the world,
இந்த உலகத்திலே.
You will have tribulation.
உங்களுக்கு உபத்திரவம் உண்டு.
Now today, many preachers all across Tamil Nadu and India are preaching another message.
Tamil Nadu லையாகிலும் இந்தியாவிலையாகிலும் அவர்கள் வேற ஒரு செய்தியை பிரசங்கிக்கிறார்கள்.
They change this.
அவர்கள் இந்த செய்தியை மாற்றுகிறார்கள்.
They say in the world,
இந்த உலகத்திலே,
Jesus will help you to make money.
நீங்கள் பணம் சம்பாதிக்க இயேசு உதவி செய்வார்.
In the world you will be wealthy.
இந்த உலகத்திலே நீங்கள் ஐஸ்வர்யவான்களாய் இருப்பீர்கள்.
In the world you will never be sick, you'll only be healthy.
இந்த உலகத்திலே நீங்கள் ஆரோக்கியமுள்ளவர்களாய் இருப்பீர்கள், வியாதிப்படுவதில்லை.
That is not what Jesus said.
இயேசு இவைகளை சொல்லவில்லை.
He never said that.
ஒரு காலம் அவர்
anywhere
எங்கேயும் சொல்லவில்லை.
That I have come to make you wealthy and healthy.
நான் உங்களை ஆரோக்கியமாகவும் ஐஸ்வர்யவான்களாக மாற்றுவேன் என்று சொல்லவில்லை.
That is another Jesus.
அது வேற ஒரு இயேசு.
That is another gospel.
அது வேற ஒரு சுவிசேஷம்.
And the people who are preaching it are influenced by another spirit.
இப்படி கட்டப்பட்ட காரியங்களை பிரசங்கிக்கிறவர்கள் வேற ஒரு ஆவியினாலே அவர்கள் தாக்கமடைந்து பிரசங்கிக்கிறார்கள்.
But many will be deceived by it.
ஆனால் இவைகளினாலே அநேகர் வஞ்சிக்கப்படுவார்கள்.
Which believers will be deceived by it?
எந்த விசுவாசிகள் இவைகளினாலே வஞ்சிக்கப்படுவார்கள்?
Those who want money and healing more than holiness.
பரிசுத்தத்தை காட்டிலும் அதிகமாக எனக்கு பணம் வேண்டும், ஆரோக்கியம் வேண்டும் என்று விரும்புகிறவர்கள்.
And if you hate sickness,
நீங்கள் வியாதி
more than you hate sin.
பாவத்தை வெறுப்பதை காட்டிலும் வியாதி அருகே அதிகமாக வெறுப்பீர்கள். ஆனால்
if you love money more than you love the grace of God,
நீங்கள் தேவனுடைய கிருபையை காட்டிலும் அதிகமாக பணத்தை நேசிப்பீர்கள். ஆனால்
why do I make these contrasts?
ஏன் நான் இதைகளை வேறுபடுத்தி சொல்கிறேன்?
What money is in this world, grace is in God's kingdom.
இந்த உலகத்திலே பணம் என்ன செய்ய முடியுமோ அது தேவனுடைய ராஜ்யத்திலே கிருபை செய்ய முடியும்.
Money can make you rich in the world, grace can make you rich in God's kingdom.
பணம் இந்த உலகத்திலே உங்களை ஐஸ்வர்யனாக்கும், கிருபை தேவனுடைய ராஜ்யத்தில் உங்களை ஐஸ்வர்யனாக மாற்றும்.
So if you love money more than grace, you really belong to this world.
ஆகவே கிருபையை காட்டிலும் அதிகமாக நீங்கள் பணத்தை நீங்கள் விரும்பினால் நீங்கள் இந்த உலகத்துக்கு சொந்தமானவர்கள்.
I'm not talking about having money.
பணத்தை வைத்திருப்பதை குறித்து
சொல்லவில்லை. I'm not talking about earning money.
பணம் சம்பாதிப்பதை குறித்து சொல்லவில்லை.
But if you earn it, you must earn it in righteous ways.
ஆனால் நீங்கள் நீதியான விதத்திலே தான் இவைகளை சம்பாதிக்க வேண்டும்.
If you do business, your scales must be proper.
நீங்கள் ஒரு வியாபாரம் செய்வீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய தராசு சரியானதா இருக்க வேண்டும்.
There must be no cheating.
அங்கே ஏமாற்றுதல் இருக்க கூடாது.
There's a curse on money that you get through cheating other people.
ஏமாற்றி மற்றவர்களை ஏமாற்றி வாங்கக்கூடிய பணத்திலே ஒரு சாபம் இருக்கிறது.
So we need to earn money, we need to work, that's why we teach.
ஆகவே நமக்கு பணம் தேவைதான், நாம் வேலை செய்ய வேண்டும், அதை தான் நாம் போதிக்கிறோம்.
And we are the only church in India that teaches all our elders and preachers to work and earn their living.
இந்த இந்திய தேசத்திலே நம்முடைய சபையிலே மட்டும்தான் சபையில் இருக்கக்கூடிய மூப்பர்கள் அவர்கள் வேலை செய்து தங்களுடைய காரியங்களை அவர்களே பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று
சொல்கிறோம். You go and see if there's any other church like that in Tamil Nadu.
தமிழ்நாட்டில் வேறு இப்படி போன்ற சபைகள் இருக்கிறதா என்று பாருங்கள்.
Maybe one or two churches like that, but not a group of churches.
ஒன்று இரண்டு சபைகள் ஆங்காங்கே தனியாக இருக்கலாம், ஆனால் ஒரு நிறைய சபைகள் சேர்ந்த ஒரு குழு அப்படி இருப்பதில்லை.
We say we have to earn our own living.
நம்முடைய சபையிலே நம்முடைய சொந்த பிழைப்புக்கு நாம் சம்பாதிக்க வேண்டும் என்று
சொல்கிறோம். For that.
நாம் அதற்காக வாழ்வதில்லை.
We seek to become rich in grace.
நாம் கிருபையிலே ஐஸ்வர்யவான்களாய் மாற வேண்டும் என்று விரும்புகிறோம்.
Not rich in money.
பணத்திலே ஐஸ்வர்யவான்களாய்
to have enough, to earn enough, to live on this earth, to take care of our children, educate them.
இந்த பூமியிலே நாம் வாழ்வதற்கும் நம்முடைய பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்வதற்கும் அவர்களுக்கு படிப்புக்கும் போதுமான அளவு பணம் சம்பாதிக்கிறோம்.
Maybe to build a house.
பொருளை ஒரு வீட்டை கட்டுவதற்கு.
All that is okay.
அது சரிதான்.
But we seek to be rich in grace.
ஆனால் கிருபையிலே ஐஸ்வர்யவான்களாய் மாற வேண்டும் என்று தேடுகிறோம்.
All these other things, whatever God adds, we accept.
மற்ற காரணங்கள் எல்லாம் தேவன் இவைகளை கூட்டி கொடுக்கிறாரோ அதை ஏற்றுக்கொள்கிறோம்.
See, The amount of money we get is like a circle that God draws around us.
நமக்கு நாம் சம்பாதிக்கக்கூடிய பணம் என்பது தேவன் நம்மை சுற்றிலும் வரையக்கூடிய வட்டத்தை போல இருக்கிறது.
Some people God draws a big circle, gives them a lot of money.
சிலர் தேவன் பெரிய வட்டம் வரையறார், நிறைய பணம் இருக்கிறது.
For some people he draws a small circle.
சிலருக்கு தேவன் சிறு வட்டத்தை வரையறார்.
But every child of God has got some circle. God will definitely provide their needs.
ஆனா எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு வட்டம் இருக்கிறது. கண்டிப்பாக தேவன் அவர்களை தேவளை சந்திப்பார்.
No child of God will be a beggar sleeping on the street. That is
impossible. எந்த ஒரு தேவ பிள்ளையும் ரோட்டிலே பிச்சைக்காரனை போல தூங்கிக் கொண்டிருக்க முடியாது. அது கூடாத காரியம்.
Because Jesus was not a beggar sleeping on the street.
ஏனென்றால் இயேசு ரோட்டிலே தூங்கக்கூடியதான பிச்சைக்காரராக இருக்கவில்லை.
But God is the one who decides the size of the circle he draws around you.
ஆனால் நாம் உங்களை குறித்து எவ்வளவு பெரிய வட்டம் வரைய வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறவர் கர்த்தர்.
We must stay inside that circle.
நாம் அந்த வட்டத்துக்குள்ளாக தங்கியிருக்க வேண்டும்.
It's a very important word for the future.
அது எதிர்காலத்திற்கு தேவையான மிக முக்கியமான வார்த்தை.
The amount of money God allows you to earn righteously is like a wall he has built around you.
நீதியாய் நீங்கள் பணம் சம்பாதிக்க கூடிய ஒரு வழியை தேவன் கட்டி கொடுத்திருக்கிறார். அந்த சம்பாதிக்க கூடிய பணம் என்பது உங்களை சுற்றிலும் இருக்கக்கூடிய ஒரு வட்டம் அல்ல சுவர்.
And you must live within that wall God has built around you.
அந்த மதில் சுவருக்குள்ளாக தான் தேவன் கட்டி இருக்கிறார். அந்த மதில் சுவருக்குள்ளாக தான் நீங்கள் வாழ வேண்டும்.
When you want to go and get more than that.
அதை காட்டிலும் அதிகமாக வேண்டும் என்று நீங்கள் தேடி போவீர்களானால்
And you go and borrow what you should not borrow.
நீங்கள் வாங்க கூடாத ஒரு கடனை வாங்குகிறீர்கள்.
When you want to buy things that you cannot afford.
உங்களால் உங்களுக்கு வரம்புக்கு மிஞ்சி வாங்கக்கூடிய பொருட்களை நீங்கள் வாங்குகிறீர்கள்.
Then see what happens.
என்ன நடக்கும் என்று பாருங்கள்.
Ecclesiastes chapter 10.
பிரசங்கின் புத்தகம் 10 ஆம் அதிகாரம்.
And the middle of verse 8.
8 ஆம் வசனத்தின் மத்தியிலே
A serpent will bite the one who breaks through a wall.
எட்டாம் வசனத்தின் பின்பகுதி பிரசங்கி 10:8 அடைப்பை பிடுங்குகிறவனை பாம்பு கடிக்கும்.
Is that meaning the same? Breaking out of a wall?
It's opening a hole.
Oh, it's opening a hole in a wall. Yeah. Actually, that's what it means.
ஒரு சுவட்டிலே இருக்கக்கூடிய அடைப்பை பிடுங்குகிறது. அந்த துவாரத்தை அடைத்திருக்கிறவங்களோ அதை பிடுங்குகிறது.
In English it says, the one who breaks this wall and goes
ஆங்கிலத்திலே இந்த சுவற்றை இடித்து விட்டு போகிறவன் வெளியே என்று வாசிக்கிறோம்
or even if you make a hole through the wall to go out
அல்லது வெளியே போவதற்கு அந்த சுவற்றில் ஒரு ஓட்டை துவாரமிட்டு வெளியே போனாலும் சரி
so if you go out of that wall then a serpent will come inside
இந்த மதில் சுவரை விட்டு நீங்கள் வெளியே போவதற்கு ஒரு ஓட்டை உண்டு பண்ணிரு என்று சொன்னால் அது அல்லது ஒரு திறப்பை உண்டு பண்ணிரு சொன்னால் பாம்பு உள்ளே வந்துவிடும்
you make a hole the serpent is going to come in
ஓட்டை போட்டு விட்டால் பாம்பு உள்ளே வந்துவிடும்
but God has made a wall around his children no serpent can come inside
தேவன் தம்முடைய பிள்ளைகளை சுற்றிலும் மதிலை எழுப்பி இருக்கிறார் எந்த பாம்பும் உள்ளே வராது
in fact in the book of Job we read the devil saying there are 3 walls around Job
சொல்ல போனால் யோபின் புத்தகத்திலே தேவன் 3 சுவர்களை 3 வேலிகளை ஏற்படுத்தி இருக்கிறார்
one around him
ஒன்று யோபை சுற்றிலும்
around his family
இரண்டு யோபினுடைய குடும்பத்தை சுற்றிலும்
third around his property and business
மூன்றாவது யோபினுடைய வியாபாரம் உடைய தொழில் இவைகளை சுற்றிலும் ஒரு வேலி
God may allow that to open to for us to be tempted
நாம் சோதிக்கப்படும் முடியாய் தேவன் அந்த சுவற்றை திறக்கலாம்
but we must not break out of that wall
ஆனால் நாம் அந்த சுவற்றை ஒரு காலம் உடைக்க கூடாது
what does it mean to break out of that wall
இந்த சுவற்றை உடைப்பது என்று சொன்னா என்ன அர்த்தம்
Lord that man is earning more than me
அவர் என்னை காட்டும் அதிகமாக சம்பாதிக்கிறார்
He's got so many things in his house I also want those in my house
அவர் எவ்வளவு பொருட்களை வீட்டிலே வாங்கி இருக்கறா நானும் வாங்க வேண்டும்
And you sisters can pester your husband to buy things that you cannot afford
சகோதரிகளே உங்களுடைய வரம்புக்கு மிஞ்சின காரியங்களை வாங்க முடியா வாங்கி தர முடியா உங்களை கணவனை நச்சரிக்கலாம்
Then you're in danger
அப்படி நச்சரித்துக் கொண்டிருப்பீர்கள் நீங்கள் ஆபத்தில் இருக்கிறீர்கள்
content with what God has given us
தேவன் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதிலே நாம் மன ரம்மியமாய் இருக்க வேண்டும்
If you are able to earn more by all means earn more
அதிகமாக சம்பாதிக்க முடியும் என்று சொன்னால் தாராளமாய் சம்பாதியுங்கள்
as much education as you can give your children give it
எந்த அளவுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியுமோ கொடுங்கள்
so we are not against people earning their living
ஆகவே பிழைப்புக்காக சம்பாதிக்கிறவர்களுக்கு எதிராக நாம் இல்லை
but if you value money more than grace you are in danger
கிருபையை காட்டிலும் பணத்தை அதிகமாக நீங்கள் மதிப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஆபத்தில் இருக்கிறீர்கள்
so all these people who are preaching that jesus will give you a lot of money
ஆகவே இயேசு உங்களுக்கு நிறைய பணத்தை கொடுப்பார் என்று பிரசங்கிக்கிற மக்கள் எல்லாரும்
we are different from that because we say jesus will give you grace
நாம் அவர்களை காட்டிலும் வித்தியாசமா இருக்கிறோம் எப்படி என்று சொன்னால் இயேசு உங்களுக்கு கிருபையை கொடுப்பார் என்று பிரசங்கிக்கிறோம்
and grace will help you to overcome sin
பாவத்தை மேற்கொள்வதற்கு வேண்டிய கிருபை
plenty of money will not help you to overcome sin
அதிகமான பணம் பாவத்தை மேற்கொள்வதற்கு உதவி செய்யாது
so that's money the second thing is health
ஆகவே பணத்தை குறித்து நாம் பார்த்து விட்டோம் அடுத்த காரியம் ஆரோக்கியம்
that's the second thing the people in the world preach
ஜனங்கள் இந்த உலகத்துல இது இரண்டாவது காரியமாய் பிரசங்கிக்கிறார்கள்
I believe we should ask God to give us health
நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க முடியாத தேவனிடத்தில் கேட்க வேண்டும்
not perfect health. None of us can have perfect health.
நம்மள யாருமே பூர்ண ஆரோக்கியத்தை கொண்டிருப்போம் என்று சொல்ல முடியாது.
You look at me, I don't have perfect health.
என்னை பாருங்கள், எனக்கு பூர்ண ஆரோக்கியம் இல்லை.
Number 1, I've lost my hair.
அந்த பட்டியலில் முதலாவது என்னுடைய முடியை இழந்து விட்டேன்.
That is a sickness, you know.
முடியை இழந்து விடுவது ஒரு வியாதி.
Some people don't believe that, but it is.
சிலர் அதை நம்புவதில்லை, ஆனால் அது ஒரு வியாதி.
It's not a very serious sickness.
அது ஒரு சிறிய வியாதி அல்ல.
But I got that sickness when I was 22 years old.
22 வயதாகும் பொழுது எனக்கு முடி கொட்ட ஆரம்பித்து விட்டது.
I've lived with it for 53 years.
53 ஆண்டுகளாக அந்த வியாதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்.
I've been wearing glasses for 53 years.
53 ஆண்டுகளாக கண் கண்ணாடி அணிந்து
கொண்டிருக்கிறேன்.
இது இன்னொரு வியாதி.
So some of these things will never go.
ஆகவே இப்படிப்பட்ட சில காரியங்கள் போகாமலே இருக்கலாம்.
I'm not saying, oh Lord, give me hair and take away my glasses. I'm not.
ஆண்டவரே, எனக்கு எப்படியோ நிறைய முடியை தாரும் ஆண்டவரே, இந்த கண்ணாடி எடுத்து போட வேண்டும், பார்வை தாரும் ஆண்டவரே என்று நான் ஜெபிப்பதில்லை.
I'm saying, Lord, take away sin from my life, not sickness.
நான் சொல்லுதெல்லாம் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலிருந்து பாவத்தை எடுத்து போடும் ஆண்டவரே என்று கேட்கிறேன். வியாதி இல்ல.
I want to tell you, nobody on earth will be perfectly healthy.
நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, இந்த பூமியில யாருமே பூரண ஆரோக்கியமா இருப்பதில்லை.
Because there is a curse on this earth.
ஏனென்றால் இந்த பூமியில ஒரு சாபம் இருக்கிறது.
And that is why we sweat.
ஆகவேதான் நமக்கு வேர்வை வருகிறது.
You know that sweat is a result of the curse.
உங்களுக்கு தெரியுமா, அந்த வேர்வை வருகிறதே அது இந்த சாபத்தினுடைய விளைவு என்று தெரியுமா?
And death, believers die, that is also a result of the curse.
விசுவாசிகள் மரிக்கிறார்கள், அந்த மரணமும் சாபத்தினுடைய விளைவுதான்.
Sweating, sickness, death, it's because there's a curse in the world.
ஆகவே வேர்வையானாலும் சரி, வியாதியானாலும் சரி, மரணமானாலும் சரி, இதெல்லாம் இந்த பூமியிலே சாபத்தினாலே வந்த விளைவுகள்.
It's not because you're living in sin.
நீங்கள் பாவத்திலே வாழ்வதனாலே அல்ல.
You're not living in sin to sweat. It's where you work hard, you sweat.
இந்த பாவம் செய்தபடினாலே உங்களுக்கு வேர்க்கிறது என்ற அர்த்தம் அல்ல. நீங்கள் ஒரு சபிக்கப்பட்ட உலகத்திலே
வாழ்ந்து, however holy you may be, you'll die finally.
நீங்கள் எவ்வளவுதான் பரிசுத்தவனாய் இருந்தாலும் கடைசியிலே மரிப்பீர்கள்.
So these things will be there as long as we are on this earth.
ஆகவே இந்த பூமியிலே நீங்கள் வாழும் காலம் அளவும் இவைகளெல்லாம் உங்களுக்கு சம்பவிக்கும்.
Don't pursue after that, Lord, give me a life where I never sweat.
ஆண்டவரே, வேர்க்காத ஒரு வாழ்க்கை எனக்கு தாரும் என்று கேட்க வேண்டாம்.
That is stupid.
அது புத்தியீனமான ஜெபம்.
It is equally stupid to say, God, give me a life where I never get sick. About it, I won't even have a cough or a cold or anything.
ஆண்டவரே, ஒரு சிறு இருமல் கூட வரக்கூடாது, சின்ன சளி கூட பிடிக்க கூடாது, நல்ல பூரண ஆரோக்கியம் தாரும் என்று ஜெபிப்பதும்
புத்தியீனம். I pray another prayer.
நான் வேறு ஒரு ஜெபத்தை ஜெபிக்கிறேன்.
Lord, whatever may happen, don't let me sin.
ஆண்டவரே, என்ன நடந்தாலும் சரி, நாம் பாவம் மட்டும் செய்யக்கூடாது.
I fear sin more than I fear sickness.
ஆகவே வியாதிக்கு பயப்படுவதை காட்டிலும் பாவத்துக்கு அதிகமாக பயப்படுகிறேன்.
I tell you, you see, today one of the most deadly diseases, Ebola, it kills people quicker than AIDS and cancer and everything.
AIDS வியாதியை காட்டிலும், புற்றுநோயை காட்டிலும் அதிக தீவிரமாக வேகமாக மனிதர்களை கொல்லக்கூடிய நவீன வியாதி எபோலா என்ற வைரஸ்.
It hasn't come to India yet, but it's in Africa and all.
இன்னும் இந்திய தேசத்துக்கு வரவில்லை. ஆப்பிரிக்காவிலே அதிகமாக ஆயிரக்கணக்கான மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள்.
Maybe come here also.
இங்கேயும் வரலாம்.
But I can stand before God and say,
ஆனால் தேவனுக்கு முன்பாக நின்று நான் சொல்ல முடியும்,
I am more afraid of sin than of Ebola.
நான் எபோலாவை காட்டிலும் அதிகமாக பாவத்துக்கு பயப்படுகிறேன்.
I don't mind getting Ebola, but I don't want to have dirty thoughts.
எனக்கு அசுத்த சிந்தனைகள் வருவதை காட்டிலும் எபோலா வந்தாலும் பரவாயில்லை.
I don't mind getting Ebola, but I don't want to tell lies.
எனக்கு எபோலா வந்தாலும் பரவாயில்லை, பொய் சொல்ல வேண்டாம்.
I don't mind getting Ebola, but I don't want to get angry at people.
Ebola vandhalum paravaile, aanal enakku makkal meedhu kobam padakudad.
I hate anger more than I hate Ebola.
Ebola vi viruppadhai kaattalum kobathai adhigamaga irukiren.
Can you say that?
Neenga solla mudiyuma?
If you can say that, you would have got victory over your anger long ago.
இப்படி மட்டும் நீங்கள் சொல்ல முடிந்திருந்தால் இன்றைக்கோ நீங்கள் கோபத்திலிருந்து வெற்றி கிடைத்து உங்களுக்கு.
The whole world is full of people who want health and wealth.
இந்த உலகம் முழுதுமாக ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் வேண்டும் என்று சொல்லுகிறவங்க நிரம்பி இருக்கிறார்கள்.
If that was the message Jesus brought, why did the world reject him?
இயேசு இப்படிப்பட்ட செய்திதான் கொண்டு வந்திருந்திருக்கிறார் என்று சொன்னால் ஏன் இந்த உலகம் அவரை நிர்பந்தி தள்ளிவிட்டது?
And if that is the gospel, the whole world should be receiving it.
இதுதான் சுவிசேஷம் என்று சொன்னால் முழு உலகமும் இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும்.
But why is it more than 95% of India has not accepted it?
ஆனாலும் ஏன் இந்திய தேசத்திலே 95%க்கும் அதிகமான சதவீத மக்கள் இதை தள்ளிவிட்டால் நிராகரித்தார்கள்?
Because they know these preachers are just bluffing people, they are deceiving people.
பிரசங்கியார்கள் உளறுகிறார்கள், மக்களை ஏமாற்றுகள் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள்.
But there are so many Christians who sit and with their mouth open and say, oh yeah, this is what we are going to get.
அவர்கள் அறிந்திருக்கிறார்கள், அநேக கிறிஸ்தவர்கள் ஆமாமா, இதான் சுவிசேஷம், இதான் சுவிசேஷம் என்று உட்கார்ந்து கொண்டு ஆயென்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள்.
And God has raised up CFC churches to stand like a light in the midst of this darkness.
இப்படிப்பட்ட இருளின் மத்தியிலே வெளிச்சமாக நிற்கும் முடியாக தேவன் CFC சபைகளை ஆங்காங்கே ஏற்படுத்தி இருக்கிறார்.
To say, it's not money we want, it's grace.
பணம் அல்ல, கிருபைதானங்களுக்கு வேண்டும்.
It's not healing we want, but freedom from sin.
ஆரோக்கியத்தை காட்டிலும் பாவத்திலிருந்து விடுதலையானது எங்களுக்கு வேண்டும்.
Do you believe that?
நீங்கள் நம்புகிறீர்களா?
In the world you will have tribulation.
இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு.
I'm not saying you'll have sickness, you'll have tribulation.
வியாதி உண்டு என்று சொல்லவில்லை, உபத்திரவம் உண்டு.
Whether we are healthy or sick, we'll have tribulation.
ஆரோக்கியம் இருக்கிறதோ இல்லையோ உபத்திரவம் இருக்கும்.
So those are the law. This is the last sentence Jesus spoke to his disciples.
ஆகவே இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு பேசின சில கடைசி வாக்கியங்கள்.
In the world you will have tribulation.
இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு.
In me you will have peace.
ஆனால் எனக்குள்ளேயும் உங்களுக்கு சமாதானம் உண்டு.
But be encouraged.
ஆனாலும் திடன் கொள்ளுங்கள்.
How can you be encouraged when you have tribulation?
உபத்திரவம் இருக்கும் பொழுது எப்படி நீங்கள் திடன் கொள்ள முடியும்?
If Jesus said be encouraged, I'll help you to make a lot of money.
திடன் கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு பணம் சம்பாதிக்க உதவி செய்வேன் என்று
சொல்லியிருந்தால் everybody in the world can be encouraged.
எல்லாரும் திறன்
கொண்டிருந்திருப்பார். Or if the Lord says be encouraged, I'll heal you of all your sicknesses.
திறன் கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு எல்லா வியாதிகளும் சுகம் தருவேன் என்று சொல்லியிருந்தால்
then everybody can be encouraged.
எல்லாரும் உற்சாகப்பட்டிருப்பார்கள்.
He said be encouraged, you'll have tribulation.
உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திறன்
கொள்ளுங்கள்.
Why? ஏன்?
Because I have overcome the world. Verse 33.
33rd வசனம், யோவான் 16th அதிகாரம். நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன்.
This enemy, இந்த சத்ரு,
உலகம் என்ற சத்ரு,
and its prince the devil,
அதனுடைய அதிபதியாக பிசாசு,
when they come against you,
உங்களுக்கு விரோதமாய் வரும்பொழுது,
they may trouble your body,
உங்கள் சரீரத்தை உங்களுக்கு உபத்திரவிக்கலாம்,
cannot touch your spirit,
ஆனால் உங்கள் ஆவியை தொட முடியாது.
That's what we must believe.
இதைத்தான் நாம் நம்ப வேண்டும்.
The world may be able to trouble my body.
இந்த உலகம் ஒருவேளை என்னுடைய சரீரத்தை உபத்திரவிக்கலாம்.
And in Hebrews 10 it says they may even be able to take away my property.
எபிரேயர் 16th அதிகாரத்திலே எனக்குரியவைகள் எல்லாவற்றையும் எடுத்துக் கொண்டாலும் என்று பார்க்கிறோம்.
See Hebrews 10:34.
எபிரேயர் 10th அதிகாரம் 34th
வசனம். In the early days,
ஆரம்ப காலங்களிலே,
the Christians were made to suffer a lot.
கிறிஸ்தவர்கள் அதிகமாய் பாடுபட்டார்கள்.
Verse 32.
32nd வசனம்.
You endured a great conflict of sufferings.
அந்த நாட்களில் உபத்திரவங்களாக மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே.
You were made verse 33 a public spectacle through reproaches, tribulations, and became sharers with others who were treated like that.
33rd வசனம். நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும் ஆனீர்கள்.
And verse 34 middle, your property was seized and taken away from you.
34th வசனத்தின் கடைசி பகுதியில் வாசிக்கிறோம், உங்களுடைய ஆஸ்திகளையும் சந்தோஷமாக அவர்கள் கொள்ளையிட கொடுத்தீர்கள்.
Now don't give up your faith.
விசுவாசத்தை விட்டு விட வேண்டாம்.
35 don't throw away your confidence.
35th வசனம், நம்பிக்கையை விட்டு விட வேண்டாம், தைரியத்தை விட்டு விட வேண்டாம்.
You must endure. Verse 36
நீங்கள் எப்படியாவது நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும் கடைசி வரை.
Once you've done the will of God, you will receive what God has promised.
தேவனுடைய சித்தத்தின்படி நீங்கள் செய்தால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறுவீர்கள்.
Because he who is coming, verse 37 will come.
எபிரேயர் 10:37 எபிரேயர் 10:37 வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்திலே வருவார், தாமதம் பண்ணார்.
Until then live by faith.
அப்படியான அப்படிப்பட்ட நாள் வரைக்கும் நீங்கள் விசுவாசத்திலே
வாழுங்கள். And don't shrink back.
நீங்கள் இந்த விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போகிறவர்களா இருக்க வேண்டாம்.
That is the word for our time.
இதுதான் இக்காலத்திற்கான தேவ செய்தி.
Don't shrink back.
பின்வாங்கி போக
வேண்டாம். Stand up for the Lord.
தேவனுக்கென்று நாம் நிலையாய் நிற்க வேண்டும்.
Because he is coming soon.
அவர் சீக்கிரமாய் வருகிறார்.
And in him we have peace.
அவருக்குள்ளாக நமக்கு சமாதானம் இருக்கிறது.
He has overcome this world.
அவர் இந்த உலகத்தை ஜெயித்தார்.
And he has overcome the prince of this world.
இந்த உலகத்தின் அதிபதியை அவர் ஜெயித்தார்.
And that is why we can be encouraged even when there is tribulation.
ஆகவே தான் உபத்திரவத்திற்குள்ளாகவும் நாம் உற்சாகப்பட முடியும், திடப்பட முடியும். நாம் ஜெபிப்போம்.
Heavenly Father,
பரலோகபிதாவே,
write these truths deeply in our hearts.
இந்த சத்தியங்களை ஆண்டவரே ஆழமாக எங்களுடைய மனதில் எழுதுவீராக.
We pray in Jesus' name.
இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.